நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். அறிவியல் அறிவோம் தொடரில் இன்று 25th நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞரான சர் ஐசக் நியூட்டன் குறித்து தாம் அறிந்து கொண்ட விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுவரைக்கும் நாம் இந்த அறிவியல் அறிவோம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி கடந்த ஒரு 6 நம்ம செஞ்சுட்டு வரோம். இது வந்து 25th நிகழ்ச்சி. இது வந்து நான் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு வந்து உள்ளுக்குள்ளார ஒரு பயம் இருந்தது. என்ன அப்படின்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி வானொலியில் பேசியெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு பரிச்சயம் பயிற்சியெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பயம் இருந்தது நம்ம வந்து நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வரவேற்பு நல்லா இருந்தது. ஃபோன் பண்ணிலாம் வந்து கருத்துக்கள்லாம் தெரிவித்ததுனால எனக்குள்ளார ஒரு ஊக்கம் ஏற்பட்டது. 24 நிகழ்ச்சிகள் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கு வந்து 25th நிகழ்ச்சி. அதனால் நான் வந்து ஒரு வித்தியாசமாக ஏதாச்சும் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு நான் யோசித்தேன். யோசிச்சிட்ருக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு யோசனை தோணுச்சு. என்னென்னா, இது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம அறிவியல் பற்றி நம்ம பேசுகிறோம். சில அறிவியல் அறிஞர்கள் வந்து உண்மையாகவே அவங்களோட வாழ்க்கையே முழு வாழ்க்கையே அறிவியலுக்காக அர்ப்பணித்தவர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அவங்களெல்லாம் சேர்ந்து வளர்த்தெடுத்தது தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த நவீன அறிவியல் யுகம் வரத்துக்கு காரணமாக இருந்தது. இதுக்கு வரலாறு வந்து மிக நீண்ட வரலாறு இருக்குது. நாம் வந்து இப்போ பள்ளிகளில் படிக்கிறாங்கள குழந்தைகள், பள்ளிகளில் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அறிவியல் மேலேயே ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து. நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் எனக்கு தோணுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, நான் கூட கேட்டிருக்கேன் என்னோடய நண்பர்கள்ட்டனா, நான் நிறையா கேட்டிருக்கேன். நான் பெரும்பாலானவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் வந்து அம்மா அப்பா வந்து படிக்க சொல்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து இந்த படிப்பு வந்து ஒரு அவசியமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து என்ன டிகிரி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. பெரும்பாலான பதில்கள் வந்து இதே மாதிரி தான் வருது. இப்படிலாம் வந்து நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது என்னென்னா, ஒரு உணர்வு பூர்வமாக எதையும் நம்ம செய்கிறது கிடையாது வாழ்க்கையில். அதனால தான் பெரிய பெரிய சாதனைகள்லாம் சாதிக்க முடியல அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் இது வந்து இப்படி கிடையாது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய ஆற்றல்கள் அவங்களுக்குள்ளார இருக்குது. அதை நம்ம வந்து ஊக்குவித்து வளர்த்து அவங்களோட வளர்த்து கொள்றதுக்கு ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற ஒரு பார்வையும் வந்து இருக்குது. இப்போ இந்த அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியும் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பித்தது. அதனால் இன்றைக்கி நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, அறிவியல் அறிஞர், அறிவியல் மேதை ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு வந்து அவர் எப்படி அவரோட வாழ்க்கை இருந்தது, அறிவியலுக்கான அவரோட பங்களிப்பு என்ன. ஏன்னா நான் படித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வாழ்ந்த காலகட்டத்திற்கு அடுத்தது தான் அறிவியலோட முன்னேற்ற, அறிவியலோட பாதை வந்து வேறு திசையை நோக்கி சென்றது. வேறு திசையை நோக்கி சென்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்த அறிவியலாளர்கள் சிந்தித்த விதமும் இவர் சிந்தித்து ஆவணப்படுத்திய ஒரு கண்ணோட்டம், ஒரு பார்வை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியலோட பாதை வந்து வேறு திசையை நோக்கி சென்றது. அந்த திசை நோக்கி சென்றதுனால தான் வளர்ச்சிகள் வந்து வேகமாக, அறிவியல் வளர்ச்சிகள் வந்து வேகமாக வந்ததுங்கிறது இன்றைக்கு அறிவியலாளர்களாலேயே சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து இது, சரிங்களா? அதனால் அந்த ஒரு மனிதர், அவரும் ஒரு மனிதர் தானே, நம்மளை மாதிரி சதைகளாலும் செல்களாலும் சாப்பாட்டை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு மனிதர் தானே. அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால் ஏன் வாழ முடியல அப்படிங்கிறதையும் நம்மளை சீர்தூக்கி பார்த்துக்க முடியுங்கிற காரணத்தினால இன்றைய நிகழ்ச்சி வந்து நான் சார் ஐசக் நியூட்டன் அப்படி சொல்லிட்டு ஒரு அறிஞர், பள்ளி குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த பேர் வந்து ரொம்ப பரிச்சயமானது. இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி தெரியாதுங்கிறதுனால ஒரு அறிமுகமாக நான் இதை சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 1642, நான் சொல்கிறது வந்து 16 நூற்றாண்டில் நடந்த விஷயம். இன்றைக்கு வந்து 21 நூற்றாண்டில் இருக்கும். ஒரு 300 ஆண்டுகள் பழமையான ஒரு விஷயம் இது. 300-350 ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு. 1642 டிசம்பர் 25 வந்து இங்கிலாந்தில் வூல்ஸ்தோர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே வந்து இவர் பிறந்தார். இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி இவங்க அப்பா இறந்துடுறாங்க. பிறக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா குறைப்பிரசவம்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது முழு வளர்ச்சி அடையாமே பிறந்திருக்காரு. அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அவங்களோட குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம். ஒரு 3 ஆண்டுகள் வந்து அவங்க அம்மா வளர்க்குறாங்க இவரை. வளர்த்ததுக்கப்புறம் அவங்க வேறு திருமணம் செய்து கொண்டு ஐசக் நியூட்டனை வந்து பாட்டியோட கண்காணிப்பில் விட்டுட்டு அவங்க வேறு ஊருக்கு போயிடுறாங்க. இளமை காலம் முதல் ரொம்ப தனிமையில் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் சில வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. சின்ன வயதுலேயே வந்து வறுமை காரணமாக வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பள்ளிக்கூடம் அனுப்பி படிக்க வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஏற்பட்டு கிராந்தம்ங்கிற ஒரு இடத்துல வந்து கிராமர் ஸ்கூலில் வந்து இவரை சேர்க்குறாங்க. அங்கே போய் மொழி தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு இளமை காலத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் மீது ஒரு நாட்டம், பொழுதுபோக்காக நம்ம வந்து செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயம் வந்து இவர் அறிவியல் நோக்கி இருந்திருக்கு. சின்ன வயசில் 8-12 வயசு வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே நிறைய சின்ன சின்ன சாதனங்கள்லாம் செய்து விளையாடக்கூடிய அந்த சூழ்நிலை இவருக்கு இருந்திருக்கு. மாமா பார்க்குறாங்க இவர் இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜில் சேர்ந்து படிக்க வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ட்ரினிட்டி காலேஜ்னு சொல்லிட்டு இங்கிலாந்தில் இருக்குது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், ஒரு வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து இவரை போய் சேர்த்துடுறாங்க. அங்கே வந்து இவர் இளநிலை படிக்கிறார். அறிவியல் சம்பந்தமான படிப்புகள் தான் இவருக்கு நாட்டம், அதனால் அதை சேர்த்து விட்றாங்க. நீ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் காலேஜில் இருக்கிறப்பெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பிரகாசமான ஸ்டூடெண்ட்லாம் சொல்ல முடியாது. ஒரு மாணவன் வந்து ரொம்ப திறமையான ஒரு மாணவன் அப்படிங்கிற அந்த அளவுக்கு இல்லை. ஒரு சாதாரண மாணவன் நிலைமையில் தான் இவர் இருந்திருக்காரு. அப்புறம் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா நிறைய நூல்களில் படிக்க படிக்க இவருக்குள்ளறையே கேள்விகள் அதிகமாக உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்கக்கூடிய அந்த தன்மை இவருக்குள்ளார உருவாகிறதுனால யார்கிட்டையும் அதிகமாக பேசுறது கிடையாது. எதையோ பற்றின சிந்தனையாகவே இருக்கக்கூடிய ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு காலத்தில் பிளேக் நோய் வந்து ரொம்ப ஒரு பெரிய கொடிய நோயாக இருந்தது. அது வந்து என்னென்னா தொற்று நோய் மாதிரி ஒருத்தருக்கு வந்தது அப்படின்னா ஊர் புறாவும் பரவல அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. அதனால் நிறைய பேர் இறந்துருக்கவும் செஞ்சிட்ருக்காங்க. இங்கிலாந்தில் வந்து அந்த பிளேக் நோய் பரவிட்டு இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா 2 வருடங்கள் கல்லூரி விடுமுறை அறிவிச்சிட்டாங்க. அப்போ வந்து இவர் வீட்டில் போய் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த 2 வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து 22 ஒரு 25 வயதுக்குள்ளே தான் அந்த டயத்தில். 2 வருடங்கள் வந்து வீட்டில் இருக்கிற சமயம் இவரோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைத்ததுன்னு தான் சொல்ல முடியும். மாற்றி அமைத்ததுன்னா இவரோட வாழ்க்கையை மாற்றி அமைத்ததுங்கிறத விட அறிவியலுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அந்த கருத்துகள் வந்து அந்த 2 வருடங்கள் இருங்கிறப்ப தான் இவருக்கு வந்து தோன்றினதுன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒரு மரத்திற்கடியில் இருக்கிறப்ப ஆப்பிள் பழம் வந்து இவர் தலையில் உழுவுது. அப்போ வந்து இவருக்குள்ளார ஒரு கேள்வி எழுது, ஏன் வந்து மேலே போடுற பொருட்கள் எல்லாமே கீழே தரையே வந்து உழுவுது, நம்ம ஒரு கல்லை போட்டாலும் ஏதாச்சும் ஒரு எடையுள்ள பொருட்களை வந்து மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா அது ஏன் வந்து மேலே போகாமல் தரையை நோக்கி கீழே வந்து உழுவுது அப்படி சொல்லிட்டு இவருக்கு அந்த ஒரு வினா எழுந்தது. அதுக்கு முந்தைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன் அப்போ வந்து வானிலை பற்றின ஆராய்ச்சிகளில் வந்து ஈடுபட்டவர்கள்லாம் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னா துன்பங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய நிலை தான். ஏன்னா அவங்க கண்டு தெளிந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் மத ரீதியாக ரொம்ப முரண்பாடாக இருந்தது. எப்படி சொல்கிறதுன்னா அப்போ அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ மதம் வந்து ரொம்ப விரிவாக பரவி இருந்த காலகட்டங்கள். பைபிள் தான் அவங்களுக்கு வந்து வேதம், பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி தான் உலகம் இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பரவலாக இருந்தது. அப்போ வந்து மதகுருமார்களுக்கு வந்து ஒரு உயரிய நிலை சமுதாயத்தில் இருந்ததுனால மக்கள் எல்லோரும் அதை பின்பற்றியே அவங்களோட வாழ்க்கை முறைகள்லாம் இருந்தது. இந்த மாதிரி விஞ்ஞானிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப இயற்கையை கூர்ந்து ஆராய்ந்து கிடைத்த தகவல்களை வந்து சொல்கிறப்ப அது வந்து அதாவது மத கொள்கைகளுக்கு முரணாக இருக்கிற பட்சத்தில் எல்லாத்துக்கும் தண்டனை கிடைத்தது. அப்படின்னு பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி வாழ்ந்த கலீலியோ அப்புறம் இந்த கெப்ளர் கோள்கள் பற்றி ஆராய்ந்து சொன்ன கெப்ளர் இவங்களோட நூல்கள்லாம் இவருக்கு கிடைக்குது. இவர் படிக்கிறார் என்னென்ன இது பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. இவருக்கும் வானியல் பற்றின ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. இங்கே ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். என்னென்னா, கெப்லர் வந்து சில கோள்களை பற்றின சில முடிவுகள் வந்து அறிவித்தார். என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா, கோள்கள் வந்து சூரியனை வந்து சுற்றுது அப்படின்னு வந்து யாருமே நினைக்கல. பூமியை வந்து தான் எல்லாமே சுற்றிட்டுருக்கு, பூமி வந்து நிலையாக ஒரு இடத்துல இருக்குங்கிறத தான் இதுக்கு முன்னாடி இருந்த அறிஞர்கள் நம்பப்பட்ட ஒரு விஷயம். கெப்லர் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பூமி வந்து நிலையாக இல்லை, அது வந்து சூரியன்கிற ஒரு நட்சத்திரத்தை மையமாக வைத்து சுற்றி கொண்டு இருக்கிறது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவர் வந்து நிறைய ஆராய்ச்சிகள்லாம் ஈடுபட்டதுக்கப்புறம் தான் இந்த முடிவுக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீள்வட்ட பாதையில் கோள்கள் எல்லாம் வந்து சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் சுற்றுது. இந்த சூரியனை சுற்றி பூமிங்கிற ஒரு கோள் ஒண்டியும் சுற்றலை, இதன் மாதிரியாக இன்னும் சில கோள்களும் சுற்றிக்கிட்டு வருது. அப்போ சூரியனுக்கு மிக அருகில் வரப்ப வேகம் வந்து அதிகமாகவும், தொழில் போகிறப்ப வேகம் மிகவும் குறைந்தும் சுற்றுது அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை வந்து முன்வைத்தார். யார்? கெப்லர். கலீலியோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கலீலியோவும் வந்து நிறைய இந்த கோள்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர். அவர் வந்து கோள்கள் இயக்கங்களை பற்றி சொல்கிறார். அதாவது எப்படின்னா, இரண்டு பொருட்கள் வந்து நகர்ந்தது அப்படின்னா எப்படி அதனோட செயல்முறைகள்லாம் இருக்கும், அது என்னென்ன விதிகள் வந்து இருக்குது அப்படின்றத அவர் வந்து ஒரு கருத்தாக்கம் சொல்கிறாங்க. இந்த இரண்டு அறிவியலாளர்கள் சொன்ன கருத்துக்கள் வந்து இவர் படித்து பார்க்குறாரு. நியூட்டன் படித்ததுக்கப்புறம் இவருக்குள்ளார இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது, ஏன் வந்து பொருட்கள் கீழே வருது அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இங்கேருந்து ஒரு பொருளை நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒரு பரவளையம், அதாவது பாராபோலான்னு சொல்லுவாங்கள்ல ஆங்கிலத்தில், பாராபோலான்னு சொல்கிறாங்க, ஒரு மூடிய வளைவு மாதிரி தான் வந்து உழுவுது. அது நேராகவோ இல்லை வந்து ஒரு வட்டமாகவோ போகாமல் ஏன் வந்து இந்த பரவளையம் மாதிரியான பாதையில் வந்து பயணிக்கணுங்கிற ஒரு கேள்வியும் இவருக்கு வருது. அப்போ தான் ஏதோ ஒரு விசை வந்து நம்மளை நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் இவருக்கு வந்தது. அதை பற்றின ஆராய்ச்சிகள் ரொம்ப ஈடுபட்டார். இதெல்லாம் விவரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சாதகமாக ஒரு கணித கோட்பாடை வந்து இவர் உருவாக்குறார், இவராகவே உருவாக்குறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் படித்த வரைக்கும் அந்த எண்ணம் மனதில் தோன்றதுக்கப்புறம் இவருக்கு வந்து தூக்கமே வரல. 12 மாதங்கள் முதல் 18 மாதங்கள்னு நினைக்கிறேன், அது சரியாக எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. 18 மாதங்கள் வந்து சரியாக தூங்காமல், சாப்பிடாமல், யார்கிட்டையும் போய் பேசவே இல்லை, தனிமையிலேயே இதை பற்றி யோசித்து சர்வகாலமாகவும் இதையை பற்றிய சிந்தனையில் இருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து விளக்குறார், கணிதங்கள் போட்டு சமன்பாடுகள் போட்டு நிரூபித்து கொண்டு வராரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆச்சரியம் மனசுக்குள்ளார இருந்தது. ஆனால் வெளியில் யார்ட்டையுமே சொல்ல முடியல, இவரால் சொல்ல விருப்பப்படலை. ஏன்னா கண்டிப்பாக இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அது சொல்லாமல் இருந்துட்டார். இவரோட பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய விதத்தில் பரிணமித்திருக்கு அறிவியல் துறையில். குறிப்பாக சொல்லணும்னா வானியல், அதுக்கப்புறம் இயக்கத்தை பற்றின இது டைனமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பற்றின விதிகள் வந்து உருவாக்குனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒளியல் பற்றின ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டிருக்காரு. கொஞ்ச நாள் வந்து ரசவாதம், அதாவது அல்கமின்னு சொல்லுவாங்களே, அதை பற்றின ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டிருக்கார். மொத்தமாக 35 வருடங்கள் வந்து ட்ரினிட்டி காலேஜில் இருந்தார், அங்கே தான் படித்தார். அதுக்கப்புறம் ஒரு 30 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியராக அந்த காலேஜிலேயே வேலை பார்த்துருக்காரு. பெரிய பெரிய பதவிகள்லாம் வகித்தவர். இவர் கண்டுபிடிப்பின் முக்கியமாக நம்ம பார்க்குறப்ப என்னென்னு வச்சிங்களேன், கோள்களின் இயக்கம் பற்றின ஒரு இவர சமன்பாடுகள். அதுக்கப்புறம் இயற்பியலில் வந்து இவர் நிறைய செஞ்சுருக்காரு. இயற்பியல் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, விசை அதாவது இயக்கத்தை பற்றின 3 விதிகள், இவர் சொன்ன விதிகள் வந்து இன்றைக்கும் யாராலும் மெய்ப்பிக்கப்படவில்லை அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னு வச்சிங்களேன், இன்றைய நவீன உலகத்தில் வந்து 2 விதமாக பார்க்குறாங்க அறிவியல் விஷயத்தை வந்து 2 விதமாக பார்க்குறாங்க. ஒன்று என்னென்னா மேக்ரோ லெவல். மேக்ரோ லெவல்னால் கண்ணுக்கு தெரியுது, இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம்ல மைக்கு புக் இதெல்லாம் பார்க்குறதுனா கண்ணுக்கு தெரியுது. மைக்ரோ லெவல்லையும் இப்போ வந்து நம்ம மைக்குன்னு நம்ம பார்க்குறப்ப அது இன்னும் நுணுக்கி நுணுக்கி உள்ளுக்குள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அணு அளவுக்கு உள்ளார போய் பார்க்குறப்ப அது வேறு விதமாக இருக்குது. அதனால் 2 விதமாக பார்க்குறாங்க, மேக்ரோ லெவல் அண்ட் மைக்ரோ லெவல். மைக்ரோ லெவலுங்கிற அந்த பார்வை தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதாவது குவாண்டம் இயற்பியல் துறையில் பேசப்படுகிற எல்லா விஷயமும் மைக்ரோ லெவல் சமாச்சாரங்கள். மேக்ரோ லெவலில் நம்ம பார்க்குறப்ப நம்ம கண்ணுக்கு தெரிந்த விஷயங்கள் இதெல்லாம். அப்போ வந்து நியூட்டன் உருவாக்கிய விதிகள்னு சொல்ல முடியாது, அது கண்டு இயற்கையை வந்து பார்த்து தெரிந்து கொண்டு பதிவு செய்த ஒரு இது. இவர் வந்து ஒரு கோட்பாடுக்குள்ளார அதை கொண்டு வந்து நிரூபணம் செய்தார். அப்படி பண்ணுறப்ப மேக்ரோ லெவலில் நீ கண்டுபிடித்த இன்றைக்கும் அதன்படி தான் எல்லா இயந்திரங்களும் இயங்கி கொண்டிருக்கின்றன. இவர் வந்து இயக்கத்தை பற்றின மூன்று விதிகள் மிக பிரபலமானது, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, லா ஆஃப் மோஷன் சொல்லுவாங்க. முதல் விதி வந்து நிலை, அதாவது இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் வந்து தன்னுடைய நிலையை வந்து எப்பொழுதுமே மாற்றிக்காது. புற விசை ஒன்று செயல்படாத வரை. அது உதாரணம் நான் என்ன சொல்கிறேன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து கார் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டே இருக்குது, ரோடு வந்து ரொம்ப தெளிவாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஒரு சீரான ரோடு இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதில் வந்து ஒரு கார் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா, அது 40 கிலோமீட்டர் வேகத்தில் எந்த ஒரு தடையும் இல்லைன்னா அது பாட்டு போயிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு தடைகள் வந்து ஏற்பட்டு மோதினால் ஒழிய அதனோட இயக்கம் வந்து மாறாது. அதுதான் அவரோட முதல் விதி, சரிங்களா? அதாவது அதை வந்து லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்றாங்க. இரண்டாவது விதி வந்து அவர் சொன்னது வந்து விசைங்கிற ஒரு கருத்தாக்கத்துக்கான விளக்கத்தை கொடுக்குறார். ஒரு விசைங்கிறது எதை பொறுத்து அப்படின்னா, அந்த பொருளோட நிறை, அதுக்கப்புறம் எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளோ வேகத்தில் முடுக்கத்தில் அது வந்து போகுது அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து அவர் கொடுக்குறார், விசைக்கு ஒரு வரையறை. அதுக்கப்புறம் மூணாவது விதி வந்து விசை செயல்படும் விதத்தை பற்றி சொல்கிறாரு. எந்த ஒரு வினைக்கும் எந்த ஒரு செயலுக்கும் அதுக்கு சமமான அதே சமயத்தில் எதிர் விதத்தில் செயல்படக்கூடிய விசையும் இருக்குது அப்படி சொல்லிட்டு மூன்று விதிகள். இது ரொம்ப மிக மிக பிரபலமான விதிகள். அதுக்கப்புறம் ஒளியியல் ஆராய்ச்சியில் வந்து சொல்கிறாரு, சூரியன்டேந்து வர ஒளி, ஒளினா நம்ம லைட் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து வெள்ளை ஒளியாக தான் வருது. ஆனால் அது வெள்ளை ஒளி கிடையாது, அதில் வந்து 7 நிறங்கள் வந்து உள்ளுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத இவர் வந்து சோதனைகள் மூலமாக நிரூபித்து, அதுக்கும் சமன்பாடுகள் மூலமாக நிரூபித்து சொன்னார். அப்புறம் ரசவாதத்தில் அல்கமியில் வந்து நிறையா ஆராய்ச்சிகள் செய்கிறாங்க. நான் படிக்கிறப்ப இது வந்து ஏன் அவர் செஞ்சாருங்கிறதுக்கான சரியான ஆதாரங்கள் கிடைக்கல அப்படின்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கூச்ச சுபாவமாக இருந்திருக்காரு, அப்போ யார்ட்டையும் அதிகமாக பேசுகிறதெல்லாம் கிடையாது, ரொம்ப அமைதியாக தான் இருந்திருக்காரு. மொத்தம் 84 வருடங்கள் உயிர் வாழ்ந்தார். அவர் இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புகழ் மிக்கவராக ஆயிட்டார். அவரோட அந்த அறிவியல் திறமை வந்து வெளிப்பட்டு ஒரு ரெகக்னைசேஷன் சொல்லுவோம்ல, அங்கீகாரம் கிடைத்தது. புக்கு எழுதியிருக்காரு, ஒரு 2-3 புக்கு எழுதியிருக்காங்க, எல்லாமே ஃபேமஸான புக்கு. ஒளியியல் சம்மந்தமான ஆராய்ச்சியை தொகுத்து ஒரு புத்தகம் ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இயற்பியல் பற்றி இவர்கள் செய்த ஆராய்ச்சி செய்த கட்டுரைகளை தொகுத்து ஒரு புத்தகம், அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம். அது என்ன சொல்கிறாங்கன்னா பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கான்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அது வந்து ஒரு 500-600 பேஜ் இருக்கும் அந்த புத்தகம் மொத்தமே. அதில் தான் வந்து கோள்களோட இயக்கம், அதுக்கப்புறம் இந்த நுண்கணிதம்ங்கிற ஒரு கணித துறையை வந்து இவர் உருவாக்கி எடுத்தது, அதனோட விளக்கங்கள்லாம் அந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா மனித வரலாற்றில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த அறிவியல் நூல் எது அப்படின்னா இந்த பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா அப்படிங்கிற ஒரு நூல் தான் இன்றளவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றளவும் இந்த புக்கு வந்து அச்சுப்பதிப்பில் இருக்குதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சொல்லணும். ஏன்னா புத்தகங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் வந்துட்டு தான் இருக்கும், ஆனால் சில புத்தகங்கள் சில கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அதை வந்து பதிப்பிக்க மாட்டாங்க, அதோட தேவை அதிகமாக இல்லை அப்படின்னா யாருமே அந்த வேலையை செய்ய மாட்டாங்கள்ல. ஆனால் 373 ஆண்டுகள் ஆயிடுச்சு இவர் பிறந்து இந்த உலகத்தில், இறந்துட்டார், 84 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். இவர் எழுதின புத்தகங்கள் இன்றைக்கும் வந்து அச்சுப்பதிப்பில் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சாதாரண மனிதன் தன்னோட வாழ்க்கையை வந்து எப்படி வேணால் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மத்தியில் அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் வந்து 84 வயதில் இருக்கிறப்ப அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்தில் புகழ் பெற்றவர்கள் எல்லாரும் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடத்துல வந்து இவங்களை அடக்கம் செய்திருக்காங்க. அந்த இடத்துக்கு பேர் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அபே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கல்லறையில் வந்து ஒரு வாசகங்கள் எழுதியிருக்காங்க. அது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வாசகம் என்ன அப்படின்னா, மனித குலத்தின் மிகச்சிறந்த விலை மதிப்பில்லா மாணிக்கம், த பெஸ்ட் அண்ட் இன்வேல்யூபிள் ஜெம் ஆஃப் மேன்கைண்ட் அப்படி சொல்லிட்டு அவரோட கல்லறையில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்த அந்த அறை இருக்கு இல்லையா, ட்ரினிட்டி காலேஜ்னு சொல்கிறோம், இன்னும் அது வந்து இங்கிலாந்தில் இருக்குது. அந்த கல்லூரி வந்து ரொம்ப மிக பிரபலமான கல்லூரி, இன்றைய அளவும் பேசப்படக்கூடிய ஒரு கல்லூரி. அது என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய அறிவியல் அறிஞர்களை வந்து வளர்த்தெடுத்த பெருமை அந்த கல்லூரிக்கு இருக்குது. அதில் வந்து ஐசக் நியூட்டனும் இருந்ததுங்கிறது சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி தான், சரிங்களா? அவர் இருந்த அந்த அறையில் அவரோட மிகச்சிறந்த உயிர்த்தோழர் நண்பர்னு சொல்லக்கூடிய போப் அவர்கள் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இயற்கையும் அதன் விதிகளும் இருளில் கடந்தன. கடவுள் நியூட்டன் பிறக்கட்டும் என்றார், ஒளி பிறந்தது அப்படி சொல்லிட்டு அதில் எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராயல் சொசைட்டியில் வந்து இவர் தலைவராக இருந்தாங்க. லூகாசியன் பேராசிரியருங்கிற பதவி வகித்தாங்க. அந்த பதவியை வந்து இன்றைக்கு யார் வகிக்கிறார் அப்படின்னா, ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்லிட்டு ஒரு அறிவியலாளர். அவரும் காஸ்மாலஜி அதாவது வானவியல் பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அவர் ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்லுவாங்க. அவங்க தான் இன்றைய அளவில் வந்து அந்த பதவியை வகித்திட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தகவல், சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். என்ன அப்படின்னா, 2009 வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு அறிவியல் அறிஞர் வந்து, தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் சிதம்பரத்தை சேர்ந்தவர், பயோகெமிஸ்ட்ரி சொல்லுவோம்ல உயிர் வேதியியல் துறையில் வந்து அவரோட பங்களிப்புக்காக நோபல் பரிசு கொடுத்தாங்க அவருக்கு, சரிங்களா. அவர் வந்து இன்றைக்கு 2015 இந்த ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படி சொல்கிறோம்ல அதனோட தலைவராக பொறுப்பேற்றிருக்காங்கிறத நான் சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த பதவியை வந்து நியூட்டன் வகித்த பதவி, இது பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்கள்லாம் வகித்த பதவி வந்து இன்றைக்கு ஒரு தமிழருக்கு கிடைத்திருக்கு. அதுவும் நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம்தான்.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை புகழ்பெற்ற அறிவியல் அறிஞரான சர் ஐசக் நியூட்டன் குறித்து தாம் அறிந்து கொண்ட விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422243105 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.